Welcome once again to Words of Life.
மீண்டுமா ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We've been considering what the new covenant is all about.
புது உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
There's very little teaching of the new covenant in most Christian churches.
அநேக கிறிஸ்தவ சபைகளிலே இந்த புது உடன்படிக்கை குறித்து மிகவும் குறைவாக தான் போதிக்கிறார்கள்.
And I believe this has brought a great loss into Christian personal life, family life and church life.
கிறிஸ்தவ தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் அதிகமான ஒரு இழப்பை கொண்டு வந்திருக்கிறது என்று நான் அறிகிறேன்.
The new covenant brings a tremendous difference in our personal, family and church life.
புது உடன்படிக்கை என்பது நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருகிறது.
It's the new covenant that leads us into a life of victory over sin in our personal life.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கை தான் பாவத்தின் மேல் வெற்றியை கொண்டு வருகிறது.
Brings us into this life where we rejoice always and we can give thanks for everything.
எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய எல்லாவற்றிலையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நமக்கு கொண்டு வருகிறது.
The Holy Spirit comes and fills our heart inside.
என்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறார்.
That is what brings new covenant life.
இதுதான் புது உடன்படிக்கையின் வாழ்க்கை கொண்டு வருகிறது.
Resurrection life of Jesus that overcame death comes into us.
மரணத்தை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக வருகிறது.
Problem is spiritual death is always pulling us down.
நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் ஆவிக்குரிய மரணமானது எப்பொழுதும் கீழ் நோக்கி நம்மை இழுத்துக் கொண்டிருக்கும்.
Any amount of effort that we make, we cannot conquer death.
எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நாம் மரணத்தை மேற்கொள்ள முடியாது.
But the resurrection life of Jesus is a life that has conquered death.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை மரணத்தை ஜெயித்தது.
And that is the life the Holy Spirit communicates to us.
அதைத்தான் நமக்கு கொடுக்க முடியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார்.
See, gloom, depression, discouragement are all marks of death.
சோர்வு, அதீரியம், கவலை இதெல்லாம் மரணத்தினுடைய அறிகுறி.
Murmuring, complaining,
குறை சொல்லுதல், முறுமுறுத்தல்,
bitterness,
கசப்பு,
unforgiving spirit,
மன்னிக்க முடியாத சுபாவம்,
lust, anger,
இச்சை, கோபம்,
these all marks of spiritual death.
இவைகள் எல்லாமே ஆவிக்குரிய மரணத்தினுடைய அடையாளம். இந்த அறிகுறிகளை எப்படி மேற்கொள்வது?
You can try all your life, you cannot overcome it.
வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்பட்டாலும் நீ மேற்கொள்ள முடியாது.
It's only the resurrection life of Jesus that will overcome it.
இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் இதை மேற்கொள்ள முடியும்.
That can only come through the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே வர முடியும்.
We need to be filled with the Holy Spirit continuously.
நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும்.
So in the home life also,
குடும்ப வாழ்க்கையிலே கூட,
there are all the tensions and quarrels and fights that go on even in Christian homes.
கிறிஸ்தவ குடும்பங்களிலே கூட மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், சண்டைகள்.
Husband and wife won't talk to each other for a few days.
புருஷனும் மனைவியும் கொஞ்ச நாட்கள் பேசுவதே இல்லை.
There's tension.
அங்கே அழுத்தம் இருக்கும்.
You know, the tension is such that even sometimes when a stranger comes into the home, he can sense there's a tension in the atmosphere.
ஒரு அந்நியன் அந்த குடும்பத்துக்கு வந்தால் கூட இங்கே ஏதோ ஒரு விதமான இறுக்கம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து விடுவார்.
That's not supposed to be there in a Christian home.
ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அது அங்க இருப்பதற்கு தேவையில்லை.
You see, you mean it's possible to live in perfect peace always as husband and wife?
புருஷன் மனைவியாக எப்பொழுதும் சமாதானமாய் வாழ முடியும் என்று சொல்கிறீர்களா
என்று கேட்கலாம். Yes,
always. ஆம், கண்டிப்பாக
முடியும். 24 hours a day, 7 days a week.
24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும்.
Provided both of them are willing to take up the cross every day.
இருவரும் அனுதினமும் சிலுவை சுமக்க விருப்பமா
இருந்தால், ஆவியானவரால்
நிறையப்பட்டிருந்தால்,
I can give you a written guarantee.
நான் எழுதி உங்களுக்கு உத்தரவாதத்தை தர முடியும்.
If you take up the cross every day and be filled with the Holy Spirit every day, you can live this life.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமப்பதற்கு விருப்பமுள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தால் இந்த வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும் என்று கூறுகிறேன்.
In the old covenant there was no taking up the cross, no being filled with the Holy Spirit.
அதே உடன்படிக்கையிலே சிலுவை சுமப்பதும் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் இல்லை.
There was no inward filling of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக நிரப்புவதில்லை.
When it says John the Baptist was filled with the Spirit from his mother's womb, that is an outward anointing that he had.
யோவான் ஸ்நானகன் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தான் என்பது ஒரு வெளிப்பிரகாரமாக வரக்கூடிய
அபிஷேகம். The Holy Spirit within began only on the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளிலே மட்டுமே தான் உள்ளாக நிரப்பப்படக்கூடிய அனுபவம் ஏற்பட்டது.
Jesus was the first person to be filled with the Spirit like that.
இதுபோல ஆவியினாலே நிரப்பப்படக்கூடிய முதல் நபர் இயேசு கிறிஸ்து தான்.
The Spirit within.
அவருக்குள்ளாக ஒரு ஆவி.
Even John the Baptist didn't have that.
யோவான் ஸ்நானகன் கூட அது இல்லை.
The apostles and we can have that from the day of Pentecost onwards.
பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து அப்போஸ்தலர்களும் நமக்கும் இந்த வாழ்க்கை முடியும், சாத்தியம்.
It's not just power for service.
இது ஊழியம் செய்வதற்கு வல்லமை மட்டுமல்ல.
It's to overcome the spiritual death that we have inherited from Adam.
ஆதாமிலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த ஆவிக்குரிய மரணத்தை மேற்கொள்ள முடியான ஒரு
வாய்ப்பு. We've been thinking about home relationships.
ஆகவே நாம் குடும்ப உறவுகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
What is the fundamental law for home relationships?
குடும்ப உறவுக்கு அடிப்படை பிரமாணம் என்ன?
The same law that Jesus gave for the church.
இயேசு சபைக்கு கொடுத்த அதே பிரமாணம்.
One new commandment.
ஒரு புது கற்பனை உங்களுக்கு
தருகிறேன்.
அது என்ன?
Love one another, John 13:34 and 35, as I have loved you.
யோவான் 13:34-35 வசனங்களிலே பார்க்கிறது போல நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள்.
All men will know you are my disciples when you love one another as I have loved you.
நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தால் எல்லாரும் நீங்கள் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்.
Husband and wife are disciples of Jesus.
புருஷனும் மனைவியும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்.
They should be disciples of Jesus.
அவர்கள் இயேசுவின் சீஷராக இருக்க வேண்டும்.
How should they relate to each other?
அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி உறவு கொள்ள
வேண்டும்? Disciples of Jesus.
முதலாவதாக இயேசுவின் சீஷர்களாய்
to love each other as Christ loved them.
கிறிஸ்து அவர்களை நேசித்தது போல ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும்.
So from John 13:34-35.
அவர் யோவான் 13:34-35
இல்லை. Husband,
ஒரு புருஷனுக்கு சொல்லலாம்.
Love your wife as Christ loved you.
கிறிஸ்து உன்னை நேசித்தது போல மனைவியை நேசி.
We could tell the wife,
மனைவியை பார்த்து சொல்லலாம்.
Love your husband as Christ loved you.
கிறிஸ்து உன்னை அன்பு கூர்ந்தது போல புருஷனிடத்தில் அன்பு கூறு.
Love your children as Christ loved you.
கிறிஸ்து உங்களை அன்பு கூர்ந்தது போல பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுங்க.
As Christ keeps on forgiving you, keep on forgiving one another.
கிறிஸ்து உங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னித்துக் கொண்டே இருங்கள்.
Does the Lord ever say to you, that is the 100th time you have come and asked forgiveness, I'm not going to forgive you anymore?
நீ மன்னிப்பு கேட்கிறது எத்தனை முறை தெரியுமா? 100th முறை கேட்கிற இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது.
Does the Lord ever say that? Even if you commit the same mistake or same sin for the 1,000th time, he never says that to you.
அதே தவறை அல்லது அதே பாவத்தை நீ 1,000 முறை செய்து விட்டாலும் 1,000th முறை ஜெபிக்கும் பொழுது அவர் அப்படி சொல்லுவதில்லை.
Do you know why?
ஏன் தெரியுமா?
Listen to this very carefully.
கவனமாய் கேளுங்க.
The other day when we read about the new covenant,
புது உடன்படிக்கை குறித்து இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் படித்தது போல நாம் படித்தது போல
the Lord said, I will not remember your past sins anymore.
நான் உங்களுடைய கடந்த கால அக்கிரமத்தை நினையாமல் இருப்பேன் என்று
சொல்லுகிறேன். Supposing I get angry again today.
நான் மீண்டும் இன்றைக்கு கோபப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம்.
I go to the Lord again.
ஆண்டவரே மீண்டும் போகிறேன்.
And I say, Lord, please forgive me for my anger.
ஆண்டவரே இந்த கோபத்துக்காக என்னை மன்னித்துக் கொள்ளும்
என்று கேட்கிறேன். The Lord says to me,
ஆண்டவரே பார்த்து சொல்கிறார்,
Yesterday also I forgave you the same thing.
நேற்றும் இதே காரியத்திற்காக நான் உன்னை மன்னித்தேன்.
Then I will say to him,
பிறகு ஆண்டவரே சொல்லுவேன்,
Lord, you said you would not remember my past sin.
ஆண்டவரே என்னுடைய கடந்த கால அக்கிரமங்களை நினைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறது.
How do you remember what I did yesterday?
நேற்று தினத்திலே நான் செய்தது எப்படி நீ நினைவு கூர்ந்திருக்கிறீர்?
If I had not confessed it, I agree you can remember it.
நான் அறிக்கையை செய்யாவிட்டால் நீர் ஞாபகத்தில் வைத்திருப்பது நல்லதுதான்.
I confessed it.
ஆனால் நான் அறிக்கை
செய்யவில்லை.
நீர் அதை மன்னித்து
விட்டு you said the blood justifies me.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது என்று சொல்கிறது.
Looks as if as you look at me as if I have never sinned before.
இதற்கு முன்பாக நான் பாவம் செய்யாதது போல என்னை பார்க்கிறேன்.
So have you justified me?
ஆக நீர் என்னை நீதிமானாய்
So when I come and confess my anger to you today,
இன்றைக்கு நான் என்னுடைய கோபத்தை வந்து அறிக்கை செய்யும் பொழுது,
you cannot say to me, I forgave that 100 times in the past.
கடந்த காலத்தில் 100 முறை மன்னித்திருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியாது ஆண்டவரே.
You cannot say I forgave you 1000 times in the past even if you did it.
நீர் 1,000 முறை மன்னித்திருந்தாலும் கூட 1,000 முறை மன்னித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது.
Because you say you will not remember my past sin.
என்னுடைய கடந்த கால பாவங்களை நினைவாமல் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள்.
Do you understand that?
இதை புரிந்து கொண்டீர்களா?
When I sin today,
இன்றைக்கு நான் பாவம் செய்யும் பொழுது,
the Bible says in Lamentations 3, God's mercies are new every morning.
தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
Looks at me today as if I never sinned before.
இதற்கு முன்பாக நான் பாவமே செய்யாதது போல என்னை பார்க்கிறார்.
I lost my temper 1,000 times and I confessed it and I was forgiven 1,000 times.
ஆகவே 1,000 முறை நான் கோபப்பட்டிருக்கிறேன், 1,000 முறையும் அறிக்கை செய்திருக்கிறேன்,
மன்னிப்பு பெற்றிருக்கிறேன்.
அதே காரியத்துக்காக இன்றைக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்
போது, He looks at me as if I sinned for the first time.
நான் இப்பொழுதுதான் முதல் முறை பாவம் செய்வது போல தான் அவரை
பார்ப்பார்.
அவர் என்னை
justifies me.
அவர் என்னை நீதிமானாக்குகிறார்.
The Bible says,
வேதம் சொல்கிறது,
we must forgive others in the same way God forgave us.
தேவன் நம்மை மன்னித்தது போலவே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
See, it says here in Ephesians 4:32.
எபேசியர் 4:32 லே பார்க்கிறோம்.
Be kind to one another, tender hearted, forgiving each other just as God in Christ forgave you.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
It's not just forgive one another.
ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று மட்டுமல்ல,
that would self would have been a great thing.
அதுவே பெரிய காரியமாக இருந்திருக்கும்.
As God forgave us in Christ,
கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல.
So I cannot go to my wife and say, listen, I forgave you that 100 times already.
நீ 100 முறை இதற்கு மன்னித்திருக்கிறேனே என்று சொல்லி நான் மன்னித்திருக்கிறேன்.
You are doing the same thing for the 100th time.
அதே தவறை நீ 100th முறை செய்கிறாயே.
These are all people under the old covenant.
இவர்கள் இப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் புது பழைய உடன்படிக்கை கீழாக இருக்கிற மக்கள்.
The Bible says in the book of Hebrews that under the old covenant there was a constant remembrance of sin.
பழைய உடன்படிக்கையிலே பாவத்தை குறித்து எப்பொழுதும் நினைவுபடுத்திருக்கிறது உண்டாயிருக்கிறது என்று எபிரேயர்கள் வாசிக்கிறோம்.
If you constantly remember the sins of other people, you are under the old covenant.
நீங்கள் மற்றவருடைய பாவங்களை தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறீர்கள்.
In the new covenant,
புது உடன்படிக்கையில்,
God doesn't remember our past sins.
ஆண்டவர் நம்முடைய கடந்த கால பாவங்களை நினைவு
கூறவில்லை. We don't have to remember it either.
நாமும் அதை நினைவில் வைத்திருக்க தேவையில்லை.
When I go before God, I don't go with the guilt of having failed him 100 or 1,000 times.
தேவனுடைய சமூகத்தில் போகும்பொழுது ஐயோ 100 முறை தவறிவிட்டேனே 1,000 முறை தவறிவிட்டேனே என்ற குற்ற உணர்வோடு போக தேவையில்லை.
You must not make your wife feel that she has sinned so many times against you and you have been such a merciful, compassionate person.
ஐயோ என்னுடைய புருஷன் மிகவும் மன உருக்கமுள்ளவராக இருக்கிறாரே, நான் இவ்வளவு முறை பாவம் செய்து விட்டேனே என்ற உணர்வோடு கூட மனைவி உங்களிடத்தில் வரக்கூடாது.
And you must not make your husband feel either that you are such a merciful, compassionate wife and you are forgiving him so many times.
அதே போல நீங்களும் பெரிய மனதிற்குமுள்ள மனைவி, எவ்வளவு முறை புருஷனை மன்னித்திருக்கிறீர்கள், ஆக இந்த முறையும் அப்படி வரட்டும் என்று சொல்லி அப்படி ஒரு உணர்வை கொடுக்க கூடாது.
So then only you can have a proper husband wife relationship.
அப்பொழுது மட்டுமே ஒரு சரியான புருஷன் மனைவி என்ற உறவு அங்கே இருக்கும்.
What is the law for husband wife relationships?
புருஷன் மனைவிக்கு உள்ள ஒரு உறவினுடைய பிரமாணம் என்ன?
As Christ treated you, treat the other person.
கிறிஸ்து உங்களை நடத்துகிறது போல நீங்களும் ஒருவரை நடத்துங்கள்.
Receive the other person like Christ received you.
கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
As Christ forgave you, forgive the other person.
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள்.
As Christ loved you, love the other person.
கிறிஸ்து உங்களை நேசித்தது போல மற்றவர்களை நேசியுங்கள்.
This is the fundamental principle.
இதுதான் அடிப்படை கோட்பாடு.
Follow this principle, you don't need any other principle.
இந்த கோட்பாட்டை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு வேறு எந்த கோட்பாடும் தேவையில்லை.
Everything is covered in this one principle.
எல்லாமே இந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது.
Everything mentioned here in Ephesians 5,
Ephesians 5 la solapatta oru kaaryam
all covered in this principle.
Ellame inda inda kodpaattile marindirukkirathu.
But God is a God of order.
Anal devan oru olungin devan.
The universe shows how everything runs in order.
Ella kaaryangalum nermiyaga neerthiyaga odikondirukkirathu endru inda andasarasathile na paarkrom.
For example, God has made a smaller orbit for earth to go around the sun than he has ordained for some other planets like Jupiter and Saturn.
Udaranamaga தேவன் பூமிக்கு ஒரு குறுகிய சுற்று வட்ட பாதையை நியமித்திருக்கிறார். ஆனால் சனி கிரகத்துக்கோ அல்லது வெள்ளி கிரகணத்துக்கோ பார்க்கும்பொழுது அவர் வியாழன் கிரகத்துக்கோ பெரிய சுற்றுப்பாதையை நியமித்திருக்கிறார்.
Now they are quite happy in their orbits.
ஒவ்வொரு கோளும் தன்னுடைய சுற்றுப்பாதையில ஓடுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறது.
And there are other smaller planets like Venus and all that have a much smaller orbit around the sun.
ஆகவே புதன் சுக்கிரன் போல கோள்களுக்கு மிகவும் சிறிய சுற்றுப்பாதை தான் இருக்கிறது.
So earth does not say give me a smaller orbit or give me a bigger orbit.
அது பூமி எனக்கு பெரிய சுற்றுவட்ட பாதை தேவை என்று கேட்பதுமில்லை, அல்லது இதோட சிறிய சுற்றுவட்ட பாதை வேண்டும் என்று கேட்பதில்லை.
Thousands and thousands of years it has stayed in that orbit perfectly happy.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதே சுற்றுவட்ட பாதையிலே சந்தோஷமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது.
And it is that contentment with what God has ordained that brings order in the universe.
இந்த மன திருப்தி தான் இந்த அண்டசராசரத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Same way.
அதே போல
before I say that, let me say this, that earth is not inferior to the other planets.
அதே சமயத்தில் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், மற்ற கோள்களை காட்டிலும் பூமியானது தாழ்ந்தது என்று அர்த்தமல்ல.
Just because its orbit is smaller.
பூமியினுடைய சுற்றுவட்ட பாதை சிறியதா இருக்கிறபடினாலே மற்ற கோள்களை காட்டிலும் எந்த விதத்திலும் அது குறைவானதல்ல.
The same way in the home.
அதே போல தான் குடும்பத்திலே.
God has ordained a certain position for the husband.
புருஷனுக்கென்று ஒரு ஸ்தானத்தை தேவன் நியமித்திருக்கிறார்.
A certain position for the wife.
மனைவிக்கென்றும் சில ஸ்தானத்தை நியமித்திருக்கிறார்.
The husband is the head of the wife.
புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார்.
The wife must submit to the husband.
மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்க
வேண்டும். It says here, be subject to your own husbands, Ephesians 5:22, as unto the Lord.
எபேசியர் 5:22 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவியும் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
What a fantastic standard that is, that you have to submit to your husband just like you submit to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்பது எவ்வளவு ஒரு அருமையான வாசகம்.
That's not my standard, that's the Holy Spirit's standard in God's word.
அது என்னுடைய தரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே கொடுத்திருக்கிற அவருடைய தரம்.
Now that is not because the wife is inferior.
மனைவி குறைவா இருக்கிறாள் என்பதனாலே அல்ல.
It's because God has placed that as an order for man and woman.
மனிதனுக்கும் மனுஷிக்கும் தேவன் இதை ஒரு ஒழுங்காக ஒழுங்குமுறையாக வைத்திருக்கிறார்.
Now in western countries a lot of people don't like to speak on those verses.
மேலை நாடுகளிலே இந்த வசனங்களை குறித்து யாரும் பேச விரும்புவதில்லை.
Because women there feel, many of them, that I am equal to the man.
ஒரு பெண் நான் ஆணுக்கு சமம் என்று எண்ணுகிறாள்.
Why should I be subject to my husband as unto the Lord?
கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல நான் ஏன் புருஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும்?
I am subject to the Lord but not to my husband.
ஆண்டவருக்கு வேண்டுமானால் கீழ்ப்படிந்திருப்பேன், ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டேன்.
Say this, that if you are subject to the Lord you better listen to what the Lord has written in his book.
கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லுவாயானால் இதிலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படி.
Otherwise you are not subject to the Lord at all.
இல்லாவிட்டால் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறேன் என்று சொல்வதும் பொய் தான்.
When you say you are subject to the Lord you should be listening to what the Lord has said in his book.
நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறேன் என்று சொன்னால் இந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கும் கீழ்ப்படி.
What has he said in his book?
அவர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்?
He says you go and be subject to your husband.
நீ போய் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து என்று சொல்கிறார்.
If Jesus lived in Nazareth,
இயேசு நாசரேத்திலே வாழ்ந்தார்,
told his father, I don't have to be subject to Joseph and Mary, I'll just be subject to you.
நான் உமக்கு தான் கீழ்ப்படிந்திருப்பேன் பிதாவே, மரியாள் யோசிப்புக்கு கீழ்ப்படுத்திருக்க
மாட்டேன்
எனக்கு கீழ்ப்படுத்திருக்கிறேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவர்கள் இருவருக்கும் நீ
கீழ்ப்படுத்த
இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படுத்திருந்தேன் என்பதை எப்படி நிரூபித்தார்
பை பீங் சப்ஜெக்ட் டு ஜோசப் அண்ட் மேரி ஹூ ஆர் இம்பர்ஃபெக்ட்
பூர்ண மற்றவர்களாக இருக்கக்கூடிய யோசிப்பு மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருப்பதன் மூலமாக
And how do you prove as a wife that you are subject to the Lord?
மனைவியா இருக்கிற நீ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதை எப்படி நிரூபிக்கிறாய்?
One way.
ஒரே ஒரு வழிதான்.
Obeying what he has said in his word that you are subject to your husband.
புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வசனம் இங்கே சொல்கிறது அதற்கு கீழ்ப்படிதல் மூலமாக தான் நீ காமிக்க முடியும்.
The condition is as to the Lord.
நிபந்தனை எப்படி என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல.
Which is also something that gives you a little liberty.
அது உங்களுக்கு ஒரு விடுதலையும் கூட கொடுக்கிறது.
Because that means that if your husband tells you to do something which God has forbidden, you don't have to listen to him.
தேவன் விலக்கின காரியங்களை உங்களுடைய புருஷன் உங்களை செய்ய சொன்னால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய தேவையில்லை.
Your husband asks you to tell a lie or sign a false statement.
ஒரு தவறான ஆவணத்தில் கையெழுத்து போட வேண்டும் அல்லது ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று புருஷன் கேட்டால்
And so you, everybody does it, it's okay if you sign it.
எல்லாரும் இதை செய்கிறார்கள் ஆகவே நீயும் கையெழுத்து போடு என்று சொன்னால்
You can say, I'm sorry, I love you much, but I can't. Go against my conscience.
நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் போக முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
Tells you to bow down to an idol or do something sinful.
அல்லது ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்கு அல்லது பாவமான ஒரு காரியத்தை செய்ய சொன்னால்
You have every right to say no I can't do that because my conscience doesn't permit me.
என்னுடைய மனசாட்சி இதற்கு அனுமதிக்காது ஆகவே இதை செய்வதற்கு எனக்கு விடுதலை இல்லை என்று தைரியமாக சொல்லலாம்.
This phrase as to the Lord is also a liberating phrase.
அவர் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல என்கிற வாசகமானது நமக்கு சுயாதீனத்தை கொடுக்கும்.
You don't have to blindly do everything your husband says.
கண்ணை மூடிக்கொண்டு புருஷன் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால்
If it goes against your conscience definitely you can say no.
மனசாட்சிக்கு விரோதமாக போனால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லிவிடலாம்.
The Lord is above your husband.
ஏனென்றால் புருஷனுக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
But in the home
அந்த குடும்பத்திலே
God has placed the husband as the head of the wife
தேவன் புருஷனை மனைவிக்கு தலையாக வைத்திருக்கிறார்
in verse 23 just as Christ is the head of the church
எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரோ அதே போல
but what does head mean
அந்த தலை என்றால் என்ன அர்த்தம்
now many husbands need to understand this
இது अनेक புருஷர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது
what does my head do my brain
என்னுடைய மூளை அல்லது என்னுடைய தலை என்ன செய்கிறது
first of all it gives commands to the different parts of the body
சரீரத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு கட்டளைகளை அனுப்புகிறது
if it tells the hands to move the hands will move
கரங்களை அசைக்க சொன்னால் கரங்கள் அசைகிறது
if it tells the knee to move the knee will move
முழங்காலை அசைக்க சொன்னால் அதுவும் ஆடுகிறது
if it tells the head the have face to move the face will move
முகம் ஆட வேண்டும் என்று சொன்னால் முகம் ஆடுகிறது
the brain controls everything
மூளையானது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது
but there's another aspect of what the brain does.
ஆனா அதே சமயத்தில் மூளை இன்னொரு காரியத்தையும் செய்கிறது.
The brain is very sensitive to the pain the body feels.
இந்த சரீரம் உணர்கிற அந்த வலிக்கு மூளை அதிக உணர்வுள்ளதா
இருக்கு. If a mosquito comes and sits, a small mosquito comes and sits on one hand.
சிறு கொசு வந்து ஒரு கையில் உட்கார்கிறது.
Within less than a second the brain tells the other hand to wipe off that strike off that mosquito.
ஒரு வினாடிக்கும் குறைவான சமயத்திலே இந்த மூளையானது வலதுகைக்கு கட்டளை கொடுத்து அந்த கொசுவை அடி என்று சொல்கிறது.
You know how that happens.
அது உங்களுக்கு எப்படி நடக்கிறது என்று நன்றாக தெரியும்.
So quickly.
அவ்வளவு விரைவாக.
So when you are the head of your wife.
ஆகவே மனைவிக்கு தலையா இருக்கிறேன் என்று சொல்கிற புருஷன்.
Are you just a head who just commands your wife to do this that and the other?
இதை செய் அதை செய் என்று சொல்ல கட்டளை கொடுக்கக்கூடிய புருஷனாக மட்டும் இருக்கறாயா?
Or are you also a head that is so sensitive to small hurts that your wife feels
அல்லது மனைவி உணர்கிறதான சிறு வேதனையை கூட உணரக்கூடிய ஒரு தலையா இருக்கிறீர்களா
if you are not sensitive to the small hurts that a wife feels
மனைவி உணர்கிற சிறு வேதனைக்கு நீ உணர்வுள்ளவனா இல்லாவிட்டால்
then you are not acting like the head of the body
அப்பொழுது நீ சரீரத்துக்கு தலையாக இல்லை
see how a dictator runs his country
ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய நாட்டை எப்படி நடத்துகிறான் என்று
பாருங்க he is not sensitive about the feelings of people
ஜனங்களுடைய உணர்வுக்கெல்லாம் அவன் உணர்வதில்லை
he wants instant obedience
அவன் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறான்
he can say I am the head of this country
நான் தான் இந்த நாட்டின் தலைவன்
and you got to listen to me
நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும்
that is one type of head
இது ஒரு விதமான தலை
many husbands are head like that
अनेक புருஷர்கள் இப்படி தான் தலையா இருக்க விரும்புகிறார்கள்
the bible doesn't say husband be the head of your wife like these dictators are heads of the countries
இந்த சர்வாதிகாரிகள் எப்படி நாட்டுக்கு தலையா இருக்கறாரோ அதுபோல புருஷர்களே உங்கள் மனைவிக்கு தலையா இருங்க என்று சொல்லவில்லை
they have completely misunderstood this word head
அவர்கள் இந்த தலை என்ற பதத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள்
in verse 23 he is talking about being the head of the body
இங்கே ஒரு சரீரத்துக்கு தலையா இருப்பதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது 23 வசனம்
and he is also called the savior of the body in the same verse
அதே வசனத்திலே சரீரத்துக்கு இரட்சகர் என்று பார்க்கிறோம்
that means he cares for the body
சரீரத்துக்காக கவலைப்படுகிறார்
he gave his life for the body
சரீரத்துக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
Dictator will not lay down his life to help some poor person in his country.
சர்வாதிகாரி ஏழைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க மாட்டான்.
So here we are talking about not a dictator type of head of a country.
ஆகவே ஒரு நாட்டின் சர்வாதிகாரியை போல இருக்கக்கூடிய ஒரு தலையை பற்றி நாம் இங்கே பேசவில்லை.
We are talking here about the head of this physical body.
இந்த இயற்கையான சரீரத்திற்கு தலையா இருக்கிறதை குறித்து நாம் பேசுகிறோம்.
And a husband is supposed to love his wife just like our brain loves this body.
எப்படி இந்த மூளையானது இந்த சரீரத்தை நேசிக்கிறதோ அதுபோல ஒரு புருஷன் தன் மனைவியை நேசிக்க
வேண்டும். Cares for every little problem this body has.
இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்காகவும் கரிசனையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And when we are like that as husbands,
புருஷனாக இருக்கிற நாம் இப்படி இருக்கும் பொழுது,
and I tell you that is not an easy goal to attain.
அதை நாம் அடைவது என்பது எளிதான ஒரு லக்கல்.
I'm not asking you whether you have attained to this.
நீங்கள் அதை அடைந்து விட்டீர்களா என்று நான் கேட்கவில்லை.
I haven't attained to it.
நான் இன்னும் அடையவில்லை.
But I say I'm striving towards it.
ஆனால் அதை நோக்கி நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுது.
There are many verses in the Bible I have not attained to.
வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை நான் இன்னும் அடையவில்லை.
Be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள்.
I can't say I have attained to this mountain peak.
இந்த மலை உச்சியை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது.
I have come a long way up than I was a few years ago.
ஆனால் பல சில வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட இப்பொழுது எவ்வளவோ ஏறி இருக்கிறேன்.
I haven't attained to this mountain peak either here.
ஆகவே இங்கே சொல்லப்பட்ட இந்த மலை உச்சியை நான் அடையவில்லை.
I'm pressing on.
ஆனால் நான் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறேன்.
Apostle Paul said at the end of his life I have not attained.
நான் முற்றிலும் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறது என்று சொல்கிறார். ஆனால் நான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன்.
So we should be pressing on.
தொடர்ந்து
என்னுடைய
கேள்வி இதுதான்.
Are you trying at least to be sensitive to the needs of your wife?
உங்களுடைய மனைவிக்கு மனிதனுடைய தேவைக்கு உணர்வுகளாக இருப்பதற்கு முயற்சியாவது
செய்கிறீர்கள்? Of your wife.
மனைவிக்கு ரட்சகரை போல இருக்கிறீர்களா?
Are you willing to lay down your life for her?
அவளுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுக்க விரும்புவீர்களா?
Wash her feet like Jesus washed his disciples' feet.
இயேசு சிஷ்யருடைய பாதங்களை கழுவினது போல கழுவுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா?
That's not like a dictator head.
அது ஒரு சர்வாதிகாரியின் தலையை போல.
That's like a brain head that cares for the members of the body.
சரீரத்தில் அவயங்களுக்காக கரிசனை படக்கூடியதான மூளை என்ற தலையை போல.
And every command this brain gives is for the good of the body.
இந்த மூளை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சமிச்சையும் கட்டளையும் இந்த சரீரத்துக்கு நல்லதற்காக.
Why does it command this hand to drive off that mosquito?
இந்த கொசுவை விரட்டுவதற்கு ஏன் ஒரு கட்டளை கொடுக்கிறது?
It's for the good of the body.
சரீரத்துடைய நன்மைக்காக.
So you don't get malaria.
மலேரியா ஜுரம் வராமல் இருப்பதற்காக.
Or if there's an injury, the other hand comes and helps. The head says, go and help.
அங்கே ஒரு காயம் பட்டுவிட்டால் தலை சொல்லுகிறது, இந்த கையை பார்த்து நீ போய் உதவி செய்.
Every command the head gives is out of love.
அதுவே இந்த தலை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் அன்பின் நிமித்தமாக கொடுக்கிறது.
Not for its own good but for the good of the body.
தன்னுடைய சொந்த நலனுக்காக அல்ல, சரீரத்தினுடைய நலனுக்காக.
This point of being the head of the wife is one of the most misunderstood things in many Christian homes.
ஆகவே மனைவிக்கு தலையா இருப்பது என்பதை அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
And then the husband acts like a dictator.
பிறகு புருஷன் ஒரு சர்வாதிகாரியை போல நடக்கிறார்.
So when you read carefully,
ஆகவே நீங்கள் கவனமாய் வாசிக்கும் பொழுது,
it says it's verse 24, the wives must be subject to their husbands in everything, just like the church is to Christ.
கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
But it also says that husbands must love their wife just like Christ loved the church and gave himself up for her.
ஆனால் அதே சமயத்தில் எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார், அதே போல புருஷர்கள் மனைவியை அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறது.
See, this body is willing to be subject to the brain 100%.
இந்த சரீரமானது இந்த தலையில் உள்ள மூளைக்கு நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிறது.
That's because this brain is interested in the every detail of this body.
அது ஏன் என்று சொன்னால் இந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த மூளையானது விருப்பமுள்ளதாக
இருக்கிறது. Suppose you see a weakness in your wife.
மனைவியில் ஒரு பலவீனத்தை பார்த்தால்,
how should you treat it?
எப்படி நீங்கள் அதை நடத்த வேண்டும்?
How does Christ treat us when he sees a weakness in us?
நம்மில் ஒரு பலவீனத்தை பார்க்கும்போது கிறிஸ்து எப்படி நம்மை நடத்துகிறார்?
Says in verse 26 and 27.
26 27 வசனங்களை பார்க்கிறோம்.
He sanctifies her and cleanses her with the washing of water with the word so that one day he can present this church to himself without any spot or wrinkle or any such thing.
கரைதிரை ஒன்றுமில்லாமல் பழையற்ற சபையாக நிறுத்தும்படிக்கு அவர் திருவசனத்தை கொண்டு அவர் கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார் என்று வாசிக்கிறோம்.
Who is doing the cleansing?
இங்கே சுத்திகரிக்கிற வேலை யார்
செய்கிறது?
புருஷன்.
He is concerned that every spot and wrinkle should be removed from his
wife. ஒவ்வொரு கரையும் தெரியும் மனைவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அவன் கரிசனையுள்ளவனாக இருக்கிறான்.
The Lord doesn't just look at us and say, you got these spots and wrinkles, go.
உனக்கு இந்த கரை இருக்கிறது திரை இருக்கிறது ஆகவே போய்விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
He doesn't say, go and do something about it.
போய் அதை ஏதாவது செய்து விட்டு வா என்று சொல்லவில்லை.
He cleanses us.
அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று
பார்க்கிறோம். And is patient with us.
அவர் நம்மில் பொறுமையாக இருக்கிறார்.
Some of the weaknesses you have.
உங்களுக்கு இருக்கிற சில பலவீனத்தை நீ பாருங்கள்.
How many years the Lord has been patient with you.
எத்தனை ஆண்டுகள் தேவனோடு கூட பொறுமையாக இருந்திருக்கிறார்.
Trying to get that anger out of your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கோபத்தை நீக்கிவிட முடியாது.
Trying to get that sexual lust out of your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த பாலியல் இச்சை நீக்கிவிட முடியாது.
Trying to get so many things out of your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து பல
He's seeking to cleanse you, wash you, without any spot or wrinkle.
எந்த கறையும் திரையும் இல்லாத அளவுக்கு உன்னை சுத்திகரிக்கவும் உன்னை கழுவவும்
perfect without any spot or wrinkle.
கரைதரையற்ற பரிசுத்தமுள்ள பூர்ண சபையாய் மாற்ற முடியாக.
And to that end, he patiently works with you.
அதற்காக பொறுமையாய் உன்னோடு கூட வேலை செய்கிறார்.
I want to say to all of you husbands.
அதே புருஷரே உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
Don't give up on your wife just because she hasn't changed in one year.
மனைவி ஒரு வருஷத்தில் மாறவில்லை என்று சொல்லி நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம்.
Be patient.
பொறுமையாயிருங்க.
The Lord has been working with you for so many years.
தேவன் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு வருஷம் பொறுமையாய் வேலை செய்கிறார்.
Not perfect.
ஆனாலும் இன்னும் பூரணமாக இல்லை.
The Lord has been working with me for 45 years and I am far from perfection even today.
என்னுடைய வாழ்க்கையில் 45 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நான் பூரணத்தை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன்.
Can't we be patient with one another?
ஆகவே நாம் ஒருவரிலே ஒருவர் பொறுமையா இருக்க கூடாதா?
In the church,
சபையிலே,
in the home,
குடும்பத்திலே,
saying, oh, see how the Lord has dealt with me.
தேவன் என்னோடு கூட எப்படி இடைப்பட்டிருக்கிறார் பாருங்கள்.
Deal with my wife like that.
என்னுடைய மனைவியிடத்தில் அப்படி நடந்து கொள்ள விரும்புகிறேன்.
Same way wives with the, towards the husbands.
அதே போல மனைவிகளும் கணவன் மாறவும்.
You're supposed to love your husband like Christ loved the church too.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீங்களும் புருஷனிடத்தில்
நேசிக்கணும். And the major part of love is patience.
இந்த அன்பின் பெரும்பாலான பகுதி பொறுமை.
And that's something we all need much more of.
நமக்கு இதெல்லாம் அதிகமாக தேவைப்படுகிறது.
So shall we bow our heads in prayer for a little while?
ஆகவே சற்று நேரம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமா?
So bow our heads about in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி
இருக்கும்போது say Lord please make me a better husband.
ஆண்டவரே என்னை நல்ல புருஷனாய் மாற்றும் என்று
கேளு. Please make me a better wife.
என்னை நல்ல மனைவியாய் மாற்றும்.
So that our home can reflect the glory of Jesus Christ to the world around.
எங்களுடைய குடும்பமானது எங்களை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமே.
Help us Lord.
ஆண்டவரே
we really want to glorify you.
உண்மையாலுமே உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
For this fill us with the Holy Spirit.
இதற்காக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும்.
We can bring glory and honor to you.
உமக்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதி